கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 25 அத்தியாயம். வஞ்சிமா நகரில் அமரபுஜங்கன் ஒரு கணம் செயலிழந்தான். பிறகு அந்த எழில் மங்கை மதிமுகம் காணாமல் மீண்டும் நீரில் இறங்கினார். ஐயா, யார் நீங்கள் என்ற குரல் அந்த அழகு முகத்தின் பவள செவ்வாய் நின்று எழுந்தது. 1000 பறவைகள் ஓடி ஒளித்தனவா? முத்துப்பேழையினுள் உள்ள முத்துக்கள் ஒன்றோடு ஒன்று மோதினவா? மலைமுகட்டில் கூடு கட்டி இருக்கும் தேனீக்கள் சுவைத்த தேனை பிழிந்தனவா? அந்த மதிமுகமா பேசுகிறது? அமரபுஜங்கன் குரல் வந்த இடம் நோக்கினார். ஐயா, நான் கேட்பது காதில் விழவில்லையா? நீங்கள் யார் என்று மீண்டும் அந்த அழகு மகளின் குரல் ஒலித்தது. அதில் கண்டிப்பும் இருக்கிறதே. அமரபுஜங்கனுக்கு சற்று கோபம் பிறந்தது. அமைதியாக சோலையில் இயற்கை அன்னையின் இன்ப அரவணைப்பில் இருக்கும் ஏகாந்த இடத்தில் கட்டுக்காவல் தேவையற்ற மலைச்சுனையில் நீராட வருபவர் கூட தங்கள் பட்டயங்களையும் விருதையும் கூறி வர வேண்டுமா? அதிலும் பெண் ஒருத்தி அதட்டலான குரலில் கேட்கின்றாளே, இதுபோன்ற கேள்வியை அவள் கேட்டறியாதவன். இருந்தாலும் கோபத்தை வெளியில் காட்ட அவன் விரும்பவில்லை. பெண் குரலில் கடுமை இருந்தாலும் அவன் மனத்தில் அது இதமாக்கப்பட்டது. அவன் அத்தகைய அனுபவம் அடைவது இதுவே முதல் முறை. தாயின் முகமன்றி வேறு மங்கை முகம் காண அவனுக்கு அந்த மதிவதனத்தை இன்னும் சற்று நேரம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. அந்த வட்ட வடிவமான முகம் அந்த தடாக நீரில் பிரதிபலிப்பதை இன்னும் சற்று நேரம் பார்த்து கொண்டிருக்கலாம் போல் இருந்தது. நீரில் முகத்திற்கும் அருகில் உள்ள மலருக்கும் வேற்றுமை காண அவன் முயன்றான். 3வது முறையாக அக்குரல் எழுந்துவிட்டது. அதிலே கேலி இருந்தது. பாவம், வாய் பேச முடியாமல் காதும் கேளாமல் போல் இருக்கிறது. அதனால் தான் கேட்கும் கேள்விக்கு மறுமொழி கூட முடியவில்லை என்று அவளே பேசிக் கொண்டாள். அமரபுஜங்கனுக்கு சும்மா இருக்க முடியவில்லை. அடடா, சேர நாட்டிற்கு வருபவர்கள் கட்டியக்காரனையும் அழைத்து வந்திருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாது என்றான் குரலில் குறும்புத்தனம் எழிற. அதற்கு அவள் என்ன மறுமொழி கூறுகின்றாள் என்பதை கேட்க அவனுக்கு ஏனோ ஆசை பிறந்துவிட்டது.
நீர் இந்த நாட்டிற்கு புதியவரா? அதனால் தான் உங்களுக்கு இந்த சோலையை பற்றி தெரிந்திராமல் போய்விட்டது.
ஏன், இந்த சோலையில் பூத பிசாசங்கள் உண்டா?
வஞ்சிமா நகரத்தில் அவற்றிற்கு தேவையில்லை, அவை வடக்கே சென்று விட்டன. இந்த சோலையும் சோலைவாவியும் இந்த நாட்டு மன்னர் மட்டும் பயன்படுத்த என்று அமைக்கப்பட்டிருக்கின்றன.
ஓஹோ,
நீங்கள் அயல் நாட்டினர், அதனால் தெரியாது போலும். இந்த சோலைக்குள் நுழைவதே குற்றம்.
அப்படியா?
ஆமாம். தாங்கள் யார்?
அயல் நாட்டினர்.
அயல்நாடு என்றால் அங்க வங்க கலிங்கி காந்தார?
அமரபுஜங்கனுக்கு ஒரு கணம் தன்னை இன்னான் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள தோன்றியது. செடி கொடிகளில் மறைவு நின்று அந்த மங்கை மெல்ல வெளியே வந்தாள். அவள் தன் இரு கரங்களையும் பின்புறம் மறைத்திருந்தாள்.
தாங்கள் எந்த நாட்டினர் என்று நான் அறியலாமா?
அமரபுஜங்கனுக்கு சற்று கோபம் வந்தது. அரசருக்கே உரிய சோலையில் இப்படி அதிகாரம் செய்ய இந்த ஆரணங்கு யார்? அவள் கூறட்டுமே. நான் தான் அயல் நாட்டவன் என்று கூறிவிட்டேனே, நீ யார்? இவ்வளவு தூரம் கேள்விகள் கேட்க நீ அரண்மனையை சேர்ந்தவளா? அவள் கலகலவென்று நகைத்தாள்.
அதிகாரம் இல்லாமல் இப்படி உங்களை கேள்வி மேல் கேள்வி கேட்பேனா? நான் இந்த நாட்டு இளவரசியின் உயிர் தோழி. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் நீராட வரப்போகின்றார்கள். நீங்கள் இங்கு இருக்கக்கூடாது, அதனால் தான் கேட்டேன் நீங்கள் யார் என்று.
ஓர் இளவரசியின் உயிர் தோழியே இவ்வாறு பேரெழிலோடு இருக்கும் போது இளவரசி இன்னும் எத்தகு வடிவினராயிருப்பாளோ? காலையில் யானை தந்தங்கள் பார்த்தோமே, அவை இவளது மேனிக்கு அருகில் இருக்குமா? சந்தன மரங்களை கண்டோமே, அதன் மனம் இவள் எதிரே வருமா?
பூத்த காட்டு மலர்களை பார்த்தோமே, அவை இவளது முகத்துக்கு இணையாகுமா? பல்லாக்கனையும் தேனும் இவள் சொற்களுக்கு இணையாகுமா? தோழியே, எழில் தேவதை என்றால் இளவரசி எத்தகையவளோ? மண்ணிலே இத்தகைய வனப்புடையவர் பிறந்திருக்கின்றாரா?
காவியங்களில் படிக்கும் போது அழகான பெண்களை வர்ணித்திருப்பதை படிக்கும் போது அவையெல்லாம் கவிஞரது கற்பனை என்று எண்ணுவோமே. அவை கற்பனை என்று காந்தர்வமாவது தேவ அறம்பெயரும் தனியே வானுலகம் என்ற இடத்தில் இல்லை. இந்த பூ உலகில் இருக்கின்றார்கள் அவர்கள், சேர நாட்டில் இருக்கின்றார்கள்.
ஐயா, நேரமாகிக் கொண்டே போகிறது. நீங்கள் தக்க மறுமொழி கூறாவிடில் நான் கைத்தட்டி காவலரை அழைக்க நேரிடலாம் என்றாள் அவள்.
அமரபுஜங்கன் நகைத்துவிட்டு, பாண்டிய மன்னனுக்கு அத்தகைய வரவேற்பு தான் தேவை என்று எண்ணினான். உறவு கொள்ள வேண்டிய வந்த இடத்தில் சிறைப்படுவதுதானே பெருமை. ஆனால் அமரபுஜங்கன் சிறைப்படுவதா? அவன் வாள் வலுவிழந்து போனதா? அவன் தோள்கள் அள்ளி தண்டல்ல. இவ்வாறு எண்ணியவனாக, பெண்ணே கூப்பிடு காவலர்களை, அதுதான் முறை. பாண்டிய நாட்டு வீரனை முதல் முதல் உங்கள் நாட்டில் ஒரு பெண் வரவேற்பதை விட வீரன் வரவேற்பது சிறப்புடையதல்லவா? வேல் போன்ற விழியிடம் போராடுவதை விட சுத்த வீரனின் கத்தியோடு போராடுவது நல்லதல்லவா? கூப்பிடு பெண்ணே, கூப்பிடு. அயல் நாட்டவனை வரவேற்க வழி செய். பாண்டிய வீரனது வாளின் வலிமையை தெரிந்து கொண்டு உங்கள் இளவரசியிடம் போய் கூற வேண்டும் அல்லவா என்றான். இவ்வளவு எப்படி பேசினோம் என்பதே அவனுக்கே ஆச்சரியமாயிருந்தது. அந்த சேர நாட்டு மங்கையின் வதனத்தில் மெல்லிய நகை பூத்தது.
ஓ, பாண்டிய நாட்டு வீரனா? கானகத்தில் ஒளிந்து கொண்டிருக்கின்றாரா? அந்த காவலருக்கு ஒரு வீரனா என்றாள்.
அவளிடமிருந்து சிரிப்பு பொங்கியது. அமரபுஜங்கன் முகம் சிவந்தது.
வேறு யாராவது பேசியிருந்தால் அவன் அவரது நாவை துண்டித்திருப்பான். பாண்டிய நாட்டு வீரன் என்று தன்னை மறைத்து கூறியதற்கே தோழி இவ்வளவு பேசுகின்றாளே. நான் தான் அரசன் என்று கூறிவிட்டால் மதிப்பே போயிருக்குமோ? பாவம் பேதை, பாண்டிய மன்னன் இன்னும் சிறிது காலத்தில் சோழ நாட்டிற்கும் சேர்ந்த சக்கரவர்த்தியாக போகின்றான் என்பதை அறிய மாட்டாள். அவளோடு என்ன பேச்சு? இந்த வாவிக்கரையில் நமக்கு என்ன வேலை? இங்கிருந்து போய்விடுவோம், நாம் வந்த வேலையை கவனிப்போம் என்று எண்ணியவனை அடுத்து அவள் பேசியது திடுக்கிட வைத்தது. பாண்டிய நாட்டு மகாவீரரே, கத்தியை எடுத்து சுழற்றினால் எதிரிகளை எல்லாம் அழித்து சிதைத்துவிட வல்லவரே. இவ்வளவு தூரம் தாங்கள் மறைத்து பேசினாலும் முக்கியமான செய்தியை மறைக்க முடியாது போய்விட்ட தாங்கள் எப்படி எடுத்து காரியத்தில் வெல்லப் போகின்றீர்கள்? மரத்தொடியில் வைத்த ஓலையையும் அடையாள மோதிரத்தையும் மரம் பாதுகாக்கும் என்று எண்ணினீரோ
என்று கூறவும் அமரபுஜங்கன் திடுக்கிட்டான். அந்த மங்கையின் கரத்தில் ஓலை சுருள் இருந்தது. அவன் வைத்திருந்த இடத்தில் இருந்து அவள் அதை எடுத்துக் கொண்டிருக்கின்றாள். அமரபுஜங்கன் கண்ணெதிரே இப்போது அந்த எழில் மங்கை நிற்கவில்லை, இளவரசியின் உயிர் தோழி நிற்கவில்லை. அவனது ஓலை சுருள் கவர்ந்தவள் நின்றாள். அதை ஒரு பெண் அபகரித்து விட்டதால் எழுந்த ஆத்திரமும், அதை அவள் படித்திருந்ததால் தன்னை இன்னான் என்று கண்டுகொண்டிருப்பாள் என்பதை நினைக்கும் போது தோன்றிய அவமானமும் அவனை இன்னது செய்கின்றோம் என்று நினைக்க விடவில்லை. அவள் கையில் வைத்திருந்த ஓலைச் சுருளையும் அடையாள லட்சணியையும் பறிக்க தாவினாள். அந்த மங்கை ஒரு நொடியில் அந்த இடத்திலிருந்து துள்ளி ஓடினாள். ஓடும் போது சொன்னாள்,
ஐயா அமரபுஜங்க பாண்டியரே, வஞ்சிமா நகரம் ஆனைமலை காடென்று இன்னும் தாங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீர் கற்க வேண்டியவை ஏராளம் ஏராளம்.
அமரபுஜங்கனுடைய கோபத்தை அவை தூண்டின. துள்ளி துள்ளி ஓடும் அவளை தடுத்து நிறுத்த தன் சக்தியை பயன்படுத்தினார். அதோ தாவி அவள் கரங்களை பிடித்து விட்டானே. மலர்கொடி போன்ற அவளா அவனை இவ்வளவு தூரம் அலைக்கழித்தாள்? துவண்டு விழும் தன்மையாளான அவளா புஜபல பராக்கிரமம் மிகுந்து அவனை ஏமாற்ற பார்த்தாள்? அமரபுஜங்கன் ஓலையை தாவி பறித்த வேகத்தில் அவள் கால் படர்ந்திருந்த கொடியொன்றில் சிக்கியதால் அவள் கீழே சாய்ந்தாள். கையிலே ஓலைச் சுருளை பெற்றுவிட்டான். எனினும் ஒரு பெண் கீழே விழுந்து விட்டதால் எழுந்த அனுதாபமும் பயமும் அவன் உடலில் நிறைந்தன. கீழே விழுந்த அந்த எழில் மங்கை வருந்தவில்லை, கலகலவென்று நகைத்தாள்.
ஆஹா, அமரபுஜங்க பாண்டியர் சாதாரண போர் வீரர் அல்லர் என்று கூறினாள்.
தான் சாதாரண வீரன் அல்லன், பாண்டிய மன்னன் என்பதை நொடியில் அந்த தோழி கண்டு கொண்டாளே என்று நினைக்கும் போது அவனுக்கு வேதனையாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த வேதனை அவள் கால்களில் சிக்கியிருந்த கொடிகளில் இருந்து அவளை மீட்பதில் மறைந்தது. கைலாக கொடுத்து அவளை தூக்கிய போது மறைந்தது.
ஆஹா, அவனுக்கு என்ன திடீர் என்ற புது அனுபவம் ஒன்று ஏற்பட்டுவிட்டது.
அந்த மங்கையின் கரங்களில் என்ன மாய சக்தி இருக்கிறது? அந்த விரல்கள் இலவம் பஞ்சால் ஆனவையா? அந்த கரங்கள் என்ன வாழையின் அடித்தொண்டால் ஆக்கப்பட்டனவா? அவள் உருவமே இயற்கையின் பல பல பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டதா? அதோ படபடக்கும் அந்த இமைகள் அவன் இதயத்தோடு என்ன பேச முயல்கின்றன?
கீழே விழுந்ததால் சரிந்த ஆடைகளை அவள் சரி செய்த போது அவன் உடலில் ஏன் அப்படி ரோம மஞ்சள் ஏற்படுகிறது?
சந்தன குழம்பு போன்ற அவள் மேனியின் ஒவ்வொரு அங்கமும் ஏன் அப்படி நிலையிழக்க செய்கின்றன?
இதென்ன, நாம் கனவிலே இந்த சோலைக்கு வந்து விட்டோமோ? சேர மன்னரின் மாளிகைக்கு நேரே செல்லாமல் வாவிக்கரையில் எழில் மங்கையோடு பேசாமல் பேச வந்து விட்டோமோ? லட்சிய வேகத்தை நிறைவேற்ற வந்த இடத்தில் இதய தாபத்தை வளர்க்க வந்து விட்டோமோ?
சேர நாட்டு இளவரசியின் உயிர் தோழியே நம்மை இப்படி கலங்க வைக்கும் போது இளவரசியையே பார்த்து விட்டால் நம் செயல் யாவும் மறந்து போய்விடும். உடைவாளை தொட முடியாது. நமது கரங்கள் அவளை வளைக்கரம் பற்றி நினைக்கலாம். படை திரட்ட உதவி பெற வந்த நாம் அவளுடைய அன்பை பெற தவம் கிடக்க நேரிடலாம். வேண்டாம் வேண்டாம், நாம் அரசியை சந்திக்கவே வேண்டாம். இங்கிருந்து ஓடியே போய்விடுவோம். போகும் போது தோழியிடம் ஒன்றை ஒன்று கேட்டுக்கொண்டு செல்வோம்.
இளவரசியின் தோழியே, கருணை கூர்ந்து இன்னும் சிறிது நாட்களுக்கு என்னை இன்னார் என்று தங்கள் அரசிக்கு தெரிவிக்காதீர்கள்.
இதை தெரிவிக்க அவன் பட்ட பாடு. அவன் நடுங்கும் உடல் பரபரத்துக் கொண்டிருந்த போது மாபெரும் ஒரு செயல் நிகழ்ந்தது. பெண்கள் பலர் கலகலவென்று பேசி வரும் ஓசை கேட்டது. அவர்கள் அமரபுஜங்கனையும் அவன் எதிரே ஓவியம் போல் நிற்பவளையும் கண்டுவிட்டனர். அவர்கள் ஓடோடி வந்து,
தேவி தாங்கள் இங்கே இருக்கின்றீர்கள், எங்கெல்லாம் தேடி அலைந்து வருகின்றோம்
என்று கூறிவிட்டு எதிரே நிற்கும் அமரபுஜங்கனையும் சிலை போல் நிற்கும் சேர நாட்டு இளவரசி மாதங்கியையும் மாறி மாறி பார்த்தனர்.
யார் யார் இளவரசியா இளவரசியா
என்று அமரபுஜங்கன் கூறிக்கொண்டான். அவன் உடல் வியர்த்தது. சேர மன்னரிடம் செல்லும் முன்பாக வேறு யாரையும் சந்தித்து பேச வேண்டாம் என்று எச்சரித்திருந்த தலைவியின் சொற்கள் நினைவுக்கு வந்தன. சேர மன்னரிடம் தான் நாடி வந்த பெரும் பணியும் எழிலே உருவாக அமைந்து கண் என்னும் வேலினால் அவன் உடலை துளைத்து துன்புறுத்தும் இளவரசியின் அழகு வடிவமும் தோன்றி அவனை திணற வைத்தன.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.